فإنها نصف العلم وهو ينسى وهو أول علم ينزع من أمتي رواه ابن ماجه ودار قطني ألوث أدلالهم نهرك نمري ما إلا من الله سبحانه وتعالى وليه திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றால் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிருடன் மேலான அறிவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை சேர்ந்த அஸ்ஹாபுகள் தாவீங்கள் சபர் தாவீங்கள் கியாமவரி மன்ற பின்பற்றக்கூடிய அனைத்து நிலையாற்றும் மீதும் உண்டாவதாக புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய மாளிகையில் லட்சிக்காவுடைய நீயத்திலும் திரும்பி வருதலமே சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ படித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படி ஆரம்பமாக இதற்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நிலையார்களே, வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா எம் அனைவர்களுக்கும் சம்பூர்ணமான பரிபூர்ணமான இஸ்லாம் என்ற வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா வழங்கியிருக்கிறார். இஸ்லாம் என்பது உலகத்தினுடைய அனைத்து துறைகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் அழகாக மிக விரிவாக மிக துல்லியமாக வழிகாட்டியிருக்கிறது. இந்த வகையில் உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அது எந்த கோணமாக இருக்கலாம், அவனுக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் மிக அழகாக மிக விரிவாக குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. மேலான கனவான்களை அன்பான சகோதரர்களே, இன்றைய எனது பொதுவா பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரம், அவன் வாழ்ந்து மரணத்திற்கு பின்னால் அவன் விட்டு செல்லக்கூடிய அனந்தர சொத்து, அதனுடைய பங்கீட்டு முறையை பற்றி உங்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். மேலான கனவான்களை அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் அழகான முறையில் ஒரு மனிதனுடைய அனந்தர சொத்தை எவ்வாறு பங்கீடு செய்யலாம் என்பதை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா மிக விரிவாக மிக ஆழமாக மிக துல்லியமாக அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அனந்தர சொத்தினுடைய பாடத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இமாம்கள் எழுதுகிறார்கள், குர்ஆனில் எந்த ஒரு சட்டத்தையும் அனந்தர சொத்தை பற்றி சொத்து பங்கீடு சம்பந்தமான இதனுடைய சட்ட திட்டங்களை விரிவாக ஆழமாக துல்லியமாக முன்வைத்ததை போன்று தொழுகையை கூட ஏறி இஸ்லாமிய சட்ட திட்டங்களை கூட முன்வைக்கப்படாத அளவுக்கு மிக விரிவாக மிக ஆழமாக அல்லாஹ்வே குர்ஆனில் அதை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலான கனவான்களை அன்பான சகோதரர்களே, அனந்தர சொத்தினுடைய இந்த முறை அறிவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வுலகுக்கு வருவதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்தில் அவரவர்கள் நினைத்தது பிரகாரம் அந்த அனந்தர சொத்தினுடைய பங்கீட்டு முறையை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் அதை பங்கீடு செய்து கொண்டிருந்தார்கள். உறவர்களாக இருந்தவர்கள் அவர்களும் அவர்களுக்குள் சில கோட்பாடுகளை அமைத்து அனந்தர சொத்தை அவர்கள் பங்கீடு செய்து கொண்டிருந்தார்கள். அதேபோன்று கிரேக்கர்களாக இருக்கக்கூடியவர்களும் அவர்களுக்கிடையில் அனந்தர சொத்தை அவர்களும் அதற்கு சில சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தார்கள். யூதர்களாக இருந்தவர்கள் அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் அவர்களுடைய அமைப்பு அவர்களுடைய சட்ட யாப்பு எவ்வாறு இருந்திருந்தால் ஒரு மனிதர் ஒஃபாத்தாகக்கூடிய நேரம் அவருக்கு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள், மனைவியும் இருக்கிறார்கள், பெண் குழந்தைகள் இருந்தால் யார் ஆண் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மனிதர் விட்டு சென்ற அனந்தர சொத்தில் பங்கு கொடுக்கலாம். அவருடைய மனைவிக்கோ அந்த மனிதருடைய பெண் குழந்தைகளுக்கோ யாருக்கும் அனந்தர சொத்து கொடுக்க முடியாது. அதற்குள்ளும் அவர்கள் யார் மூத்த மகனாக இருக்கிறாரோ அவருக்கு இளைய மகன்மார்களுடைய சொத்தை விட இரண்டு மடங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்ட யாப்பை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மயில் ஆகி அங்கு அந்த மையத்திற்கு ஆண் குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அந்த மையத்தினுடைய மகளுடைய மகன், மகளுடைய மகன் இவருள் பின் தனது மகளுடைய மகனுக்கு தான் அனந்தர சொத்து கொடுக்க முடியும், தனது சொந்த மகளுக்கு அனந்தர சொத்து கொடுக்க முடியாது. இதே போன்று அவருடைய சத்த யாப்பிலே ஒருவர் பார்த்தாவி அவருக்கு மனைவியும் கிடையாது, ஆண் குழந்தைகளும் கிடையாது, பெண் குழந்தைகளும் இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் அந்த மையத்தினுடைய தந்தை அல்லது பாட்டடுக்கு அனந்தர சொத்தை பங்கு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய சத்த யாப்பை ஏற்படுத்தி அவர் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இது யூதர்களுடைய சட்ட யாப்பாக இருந்தது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் இவ்வுலகிலே வரக்கூடிய நேரம் ஜாஹிலியா காலத்தினுடைய பழக்க வழக்கம் எவ்வாறு இருந்ததென்றால், ஒரு மனிதர் ஒஃபாத்தாகிவிட்டால் அவருடைய ஆண் குழந்தைகள் யாரு வீரமுள்ளவராக பெரியவராக இருக்கிறாரோ அவருக்கு மாத்திரம் அனந்தர சொத்து கொடுக்கப்பட வேண்டும், அவருடைய மனைவிக்கோ அல்லது பெண் குழந்தைகளுக்கோ அனந்தர சொத்து கொடுக்க முடியாது என்ற இந்த கொள்கையை சட்ட யாப்பை ஜாஹிலியா காலத்திலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய நேரம்தான் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் அனந்தர சொத்து சம்பந்தமான சில கேள்விகளை கேட்கக்கூடிய நேரம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அனந்தர சொத்தை எவ்வாறு ஆண் பெண் இரு சாரார்களுக்கிடையே எவ்வாறு பங்கீடு செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேரடியாகவே அதற்கான ஆயத்துகள் இறக்கப்பட்டது. நெருந்திய ஆயத்துகள் ஊடாக ஒரு மையத்தினுடைய ஆண் குழந்தைகளாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால், அவருடைய மனைவியாக இருந்தால், அவருடைய மனைவிக்கு குழந்தைகள் இருந்தால், குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அந்த மையத்தினுடைய தாய்க்கு, அந்த மையத்தினுடைய தந்தைக்கு, அந்த மையத்தினுடைய சகோதரர்கள், இவ்வாறு குடும்ப உறவு முறைகளை சார்ந்தவர்களுக்கிடையில் எவ்வாறு அனந்தரசத்தை பங்கீடு செய்யலாம் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. சிறார்களாக இருக்கக்கூடிய சிறியவர்களாக இருக்கலாம், பெண் குழந்தைகளாக இருக்கலாம், எந்த பாகுபாடு இல்லாமல், எந்த வித்தியாசம் இல்லாமல் அனைவர்களுக்கும் அனந்தர சொத்து இருக்கிறது என்ற இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கிய நேரத்தில் அருமை சஹாபா பெருமக்கள் கூட வியப்படைந்து விட்டார்கள், ஆச்சரியமடைந்து விட்டார்கள். எவ்வாறு சிறார்களாக இருக்கக்கூடியவர்கள், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அனந்தர சொத்திலிருந்து அவர்களுக்கு பங்கு கொடுக்க முடியுமா என்று அவர்களே வாதாட முற்பட்டார்கள். அவர்களே குறிப்பிட்டார்கள், ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களிடம் வந்து நபியிடத்தில் முறைப்பாடு செய்தார்கள். கைப நோக்கில் மால் மல்லா இருக்கபு பரசன் வலா இருந்து செய்வன் வலா இப்பாத்திரு அதுவன். இந்த பெண்ணியத்திற்கு, பெண் இனத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் இவ்வாறு அனந்தர சொத்து கொடுக்க முடியும், அவர்கள் யுத்த களங்களிலே அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வதும் கிடையாது, வாளை தூக்குவதும் கிடையாது, எதிரிகளை வெட்டுவதும் கிடையாது, இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அனந்தர சொத்து கொடுக்க முடியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் ஆட்சேபனைகளை தெரிவித்தார்கள். சிலர் பேசிக் கொண்டார்கள், நாங்கள் அவ்வாறே அமைதியாக இருப்போம், உஸ்புகு நாங்கள் அமைதியாக இருப்போம், கொஞ்ச நாளைக்கு பின்னால் இதை இந்த சட்டத்திட்டங்களை மறந்து விடுவார்கள். அல்லது நம்மூடலோ அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் இது சம்பந்தமான கேள்விகளை நாம் எழுப்புவோம். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சட்டத்திட்டங்களை மாற்றிவிடக் கூடும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தெளிவாக, மிக அழகாக, மிக துல்லியமாக, மிக விரிவாக அங்கிருக்கக்கூடியவர்களுக்கிடையே ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறிய குழந்தையாக இருக்கலாம், தாயினுடைய கற்ப அறையில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம், இவர்களுக்கும் அனந்தர சொத்தை எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா
குர்ஆனுடைய வசனத்தின் ஊடாக அதை தெளிவுபடுத்துகிறார். மேலான கனவாகிலே அன்பான சகோதரர்களே, அறிவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சாருனு ரபி என்ற ஒரு சஹாபி அவர்கள் உஹதுடைய யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். உடனே ஷஹீதாக்கப்பட்டவுடன் அவர்கள் விட்டு சென்ற அடங்குற சொத்தை சாருனு ரபியுடைய சகோதரர் வந்து முழு சொத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார். உடனே சாருனு ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி அவர்கள் தனது இரண்டு பெண் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் சமூகம் அளிக்கிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவன் உங்களுடன் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஆனால் அவர் ஒப்பாந்தாகக்கூடிய நேரம் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்காக எனது கணவன் விட்டு சென்ற முழு அனந்தர சொத்தையும் இந்த இரண்டு பெண் குழந்தையுடைய சாட்சா அவர் வந்து முழுமையாக சுருட்டி விட்டு சுருட்டிக் கொண்டு அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் யார் சூழலா, இதுக்கு என்ன நீதி இருக்கிறது என்று நவீனத்திலே நிலவக்கூடிய நேரம் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விளக்குகிறான். உடனே நவியவர்கள் இந்த சஹாபி அந்த சாலிமுன நவியனுடைய சகோதரராக இருந்தாரோ அவளுக்கு அனுப்பப்பட்டு அந்த சொத்துக்கள் மீட்கப்பட்டு அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். மனைவிக்கு அந்த சொத்திலே எட்டில் இரண்டும், இரண்டு பெண் குழந்தைகளாக இருந்தவர்களுக்கு முழு சொத்தில் மூணில் இரண்டும், அதிலிருந்து கொடுக்கப்பட்டதிலிருந்து பாக்கியானதை சாலிமுன நபியுடைய சகோதரருக்கு அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பங்கீடு செய்து இஸ்லாமிய ஷரியா நெறிமுறைகளை சட்டத்தங்களை அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாள் வரைக்கும் அனந்தர சொத்தினை எவ்வாறு பங்கீடு செய்யலாம் என்பதை மிக தெளிவாக மிக துல்லியமாக அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, ஆனால் எங்களில் அநேகமானவர்கள் இன்று ஏராளமான பிரச்சனைகள் தலைமுறை பல தலைமுறைகளாக பல குடும்பம் குடும்பமாக வாழையடி வாழையடியாக இன்று ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டிய குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனைகள் ஏராளமான சிக்கல்கள் குடும்ப உறவுகளையே இல்லாமலாக்கக்கூடிய பயங்கரமான செய்திகள் இன்று ஊடுருவதற்கு அடிப்படை காரணம் குர்ஆன் எவ்வாறு ஒருவர் பார்த்தாகிவிட்டால் அடங்குற சொத்தை பங்கீடு செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறதோ அதனுடைய சட்டத்திட்டங்களை நாம் அறிந்ததும் கிடையாது, படித்ததும் கிடையாது, அதனுடைய விதிமுறைகளை நாம் வெளியிட்டுள்ள வேண்டும் என்று நாம் எச்சரித்ததும் கிடையாது. அதனால் ஏற்பட்ட ஏராளமான பிரச்சனைகள் இன்றும் வருட வருடமாக வாழையடி வாழையடியாக பல 50 வருடமாக 70 வருடங்களாக பல வருடங்களாக இன்று குடும்பங்களில் தீராத ஓயாத பிரச்சனையாக நோயாக மாறியது மாத்திரமல்ல, மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, எந்தளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தார்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தார்கள் அடங்குற சொத்தை எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் என்று நாம் படித்ததும் கிடையாது, இது இருக்கிறதா என்று எங்களுடைய சிந்தனைகள் கூட இல்லாத அளவுக்கு எங்களுடைய நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டிலே இரண்டு நூற்றாண்டு காலமாக தனியார் சட்ட முஸ்லிம் தனியார் சட்டம் அமலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே அதிலே விவாக விவாகரத்தினுடைய வக்ஃபினுடைய அடங்குற சொத்தினுடைய அந்த சட்ட திட்டங்களை இஸ்லாமிய நெறிமுறையை கேட்ப நாம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய உரிமை பெற்றவர்களாக நாம் இருந்தும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரியவர்கள் மிக மிக குறைவானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலான நிறுவனங்களே, அன்பான சகோதரர்களே, அதனால்தான் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலையை இந்த ஃபராயினுடைய எல்லை பற்றி அரபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரம் தஅல்லமுல் ஃபராயில், இந்த இல்முல் ஃபராயில் அனந்தர சொத்தினுடைய கலையை கற்றுக்கொள்ளுங்கள், வலிமூகன்னா அதை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அது இல்லை அரைவாசி பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு யூசா இந்த கடை இந்த இல் இந்த சமூகத்திலே மறக்கழிக்கப்படக்கூடிய விடுபடக்கூடிய ஒரு கலையாக இருக்கிறது. சமூகத்திலிருந்து முஸ்லிம் சமூகத்திலிருந்து முதலாவது உயர்த்தப்படக்கூடிய கலக்கக்கூடிய ஒரு இல்மாக இருக்கும் என்றால் அடுத்த சொத்தினுடைய இந்த பாடம் நெறிமுறைப்படுத்தப்படாமல் இன்று காணப்படுவதற்கு அறிவியல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்று மிகவும் பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான விரவான்களே, அன்பான சகோதரர்களே, இதனால்தான் சலபுகளில் ஏராளமானவர்கள் இந்த கலையை படித்து பண்டிதர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹலத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரம் தஅல்லமுல் ஃபராயில், இல்முல் ஃபராயிலை, இல்முல் மீராத்தை, அனந்தர சொத்தினுடைய கலையை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா மின் தீனிக்கும், இது உங்களுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்றைய சலபுகள் கூட இந்த கலையில் ஆழமானவர்களாக மிக மாமேலைகளாக அன்று வாழ்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதில் விசேடமாக ஜெயமுனு சாமி ரவியம்மான் அவர்கள் இந்த கலையிலே மிகவும் அறிவாளியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹின் மசூத், அப்துல்லாஹின் அப்பாஸ், அதே போன்று அலிபுன் தாலி போன்ற சஹாபாக்கள் இந்த கலையிலே மிக பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் ஆரம்ப காலத்தில் ஒரு வீட்டிலே ஒரு ஜனாசா ஏற்பட்டு விடுமாக இருந்தால் உடனே அவர்கள் இந்த இல்முல் மீராசனுடைய இதை எவ்வாறு அனுந்தரக்காரர்களுக்கிடையில் அந்த மையத்தை விட்டு சென்று அந்த சொத்தை எவ்வாறு பங்கீடு செய்யலாம் என்று கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக, அதற்குரிய தீர்வுகளை தீர்மானங்களை பெறக்கூடியவர்களாக அன்று வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். அதனால் அதை அவர்கள் சமூகத்தார்களுக்கிடையில் மிக நடைமுறைப்படுத்துவதிலே வீரநடை போடக்கூடியவர்களாக அன்று வாழ்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலான நிறுவனங்களே, அன்பான சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த கலையில் இந்த அறிவில் அருமை சஹாபா பெருமக்கள் மிக விளக்கசாரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு முன்னால் நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். அதுக்கு சிக்கிலும் மசலா தீனாரியா அல் குபுரா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஹலத் அலீமு நபி சாலை ரலியல்லாஹு அவர்களுடைய ஹிலாபா ஆட்சிக்காலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இவர்களுடைய காலத்திலே அன்று இஸ்லாமிய நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக காலி சுரை ரஹ்மல்லா அவர்கள் அந்த நீதி அரசராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கிடையில் ஒரு பெண்ணினுடைய ஒரு மையத்தினுடைய அனந்தர சொத்து சம்பந்தமான ஒரு தீர்ப்பு முன்வைக்கக்கூடிய நேரம் அவர்கள் அதிலே ஒரு தீர்ப்பை முடிவு செய்து அந்த அனந்தர சொத்தை இவ்வாறு தான் பங்கீடு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்து விடுகிறார்கள். உடனே அந்த அனந்தரக்காரர்களுடைய பட்டியலில் இருந்து அந்த மையத்தினுடைய ஒரு சகோதரி ஹலத் அலீமு நபி தாலிம் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஓடோடி வந்து அந்த பெண் அவர்களிடத்திலே முறைப்பாடு செய்கிறார், என்னுடைய அதாவது சகோதரர் வஃபாத்தாகிவிட்டார், அவர் வஃபாத்தாகக்கூடிய நேரம் முழு அனந்தர சொத்தும் 600 தீனாரை அனந்தர சொத்தாக அவர் விட்டுவிட்டு வஃபாத்தாகிவிட்டார். ஆனால் அந்த 600 தீனாரில் இன்னைக்கு அனந்தர சொத்தாக ஒரே ஒரு தீனார் தான் கிடைத்தது. இந்த தீர்ப்பிலே காலி சுரேகவர்கள் அநீதி அளித்து விட்டார்கள், அநியாயம் செய்து விட்டார்கள், நேர்மையை கடைபிடிக்கவில்லை என்று அந்த பெண்ணுக்கு இடமற்ற அந்த அநீதியை ஹலத் அலிமனின் தாலிபர்கள் அவரிடத்தில் வந்து முறைப்பாடு செய்கிறான். ஹலத் அலிமனின் தாலிபிடத்தில் அந்த சகோதரன், அந்த பெண்ணினுடைய சகோதரன் வஃபாத்தாகக்கூடிய நேரம் யார் அனந்தரக்காரர்களாக இருந்தார்கள், அந்த மையத்துக்கு எத்தனை அனந்தரக்காரர்கள் இருந்தார்கள் என்று விடயம் சொல்லப்படவில்லை. மாறாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அந்த மையத்தை விட்டு சென்ற அனந்தர சொத்தினுடைய மொத்த தொகை 600 தீனார் என்றும் இந்த பெண் அதிலே ஒரு அங்கத்தவராக இருக்கிறார் என்ற விடயம்தான் சொல்லப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு அந்த அனந்தர சொத்தில் இருந்து மிக நுட்பமான, மிக ஆழமான, மிக விரிவான அறிவாளியாக இருந்தார்கள். உடனே கேட்டார்கள், அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், என்று அவர்கள் அரபில் அதாவது கேட்டார்கள், உன்னுடைய சகோதரர் பார்த்தாகக்கூடிய நேரம் அவருடைய அந்த சொத்திலே அனந்தரக்காரர்களாக வரக்கூடிய அந்த அங்கத்துவர்களில் அவருக்கு ஒரு மனைவி இருந்ததா, அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்களா, அதே போன்று அவருக்கு தாய் இருந்தார்களா, அதே போன்று உன்னுடன் 12 கூட பிறந்த சகோதரர்களும் நீயும் அதிலே இடம் பெற்றாயா என்று வினவக்கூடிய நேரம் அந்த பெண் சொன்னால், நாம் நவ்வாறுதான் அந்த மையத்தினுடைய அனந்தரக்காரருடைய பட்டியல் இவ்வாறுதான் என்று அந்த பெண் அங்கீகரிக்க அவர்கள் அந்த இடத்திலே தீர்ப்பை சொல்லுகிறார்கள், இதுதான் அவருடைய அனந்தர சொத்தினுடைய ஹக்காக இருக்கிறேன், அந்த மையத்தை விட்டு சென்று அனந்தர சொத்தில் உனக்கு ஒரு தீனால் தான் கிடைக்கும், இதை விட கூடுதலாகவோ குறைவாகவோ உனக்கு கிடைக்காது என்று அவர்கள் தீர்ப்பை சொல்லுகிறார்கள். ஏன் முழு சொத்தையும் 24 பிரிக்கப்படும் பிரிக்கக்கூடிய பர்லீங்களுடைய பாக பிரிவினையாளர்களுடைய சட்டத்தின் பிரகாரம் 24 பிரிக்கப்பட வேண்டும். அதிலே மனைவியாக இருக்கக்கூடியவனுக்கு 8/24 3 பங்கு போய்விடும். 2 பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு முழு மையத்தினுடைய சொத்தில் 3/2 கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறாக இருந்தால் அந்த 24 16 பங்கு போய்விடும். தாயாக இருக்கக்கூடியவர் அவருக்கு அந்த மையத்தினுடைய அனந்தர சொத்திலே 6/2 கொடுக்கப்பட வேண்டும். எனவே 24 4 பங்கு போய்விடும். எனவே 23 பங்குகள் இந்த அனந்தரக்காரனுக்கு கொடுத்ததற்கு பின்னால மீதமாக இருக்கக்கூடிய ஒரு பங்கைத்தான் கூட பிறந்த ஆண் சகோதரர்கள் அதே போன்று அந்த பெண்ணுக்கும் அதை பங்கிடப்பட வேண்டும். எனவே 24/600 பிரிக்கப்பட்டால் ஒரு பங்கினுடைய அளவு அது 100 அது 25 வரும். எனவே மனைவிக்கு அந்த 600 தீனாரில் அந்த 24 3 பங்கு எடுத்ததனாலே 75 பங்குகள் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. தாயாக இருக்கக்கூடியவள் 24 6/2 பிரகாரம் அவளுக்கு 4 பங்குகள் என்ற அடிப்படையில் 100 பங்கு தாய்க்கு கொடுக்கப்படுகிறது. 2 பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் 3/2 என்ற அடிப்படையில் அவளுக்கு அந்த சொத்திலே 16 பங்குகள், எனவே 400 பங்குகள் போய் 400 பங்குகள் கொடுக்கப்பட்டுவிட்டால் 575 பங்குகள் மேற்குறிப்பிடப்பட்ட அனந்தரக்காரனுக்கு போய் அதாவது பிரித்து கொடுக்கப்படும். எனவே மீதமாக இருக்கக்கூடிய பங்குடைய அளவு 25. ஆண் சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்ணுடைய பங்கைக்கான ஆணுக்கு 2 பங்கு கொடுக்கப்படும். எனவே 12 சகோதரர்களுக்கும் ஒருவருக்கு 2 பிரகாரம் 24 போய் முடிந்தால் அங்கு 1 பாக்கியாகும். எனவேதான் அந்த ஷகீகாவுக்கு கூட பிறந்த சகோதரிக்கு அந்த 1 வழங்கப்பட்டது. மேலான நிலவான்களே, அன்பான சகோதரர்களே, இந்த அளவுக்கு அன்று வாழ்ந்த சலபு சாலைகள் அனந்தர சொத்தினுடைய சட்டத்திட்டத்தை மிக விரிவாக மிக ஆழமாக அவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் அன்று நடைமுறையில் அது இருந்தது, அடிக்கடி அதனுடைய மசாயில்கள் அவற்றை கேட்கப்படக்கூடியதாக இருந்தது. இன்று எமது வீட்டிலே ஒரு ஜனாசா விழுந்துவிட்டால் நாம் யாரும் யோசிப்பது கிடையாது, இந்த மையத்தினுடைய அனந்தர சொத்து என்ன, நாம் அந்த மையத்திற்காக நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன, இதை தெளிவாக சிக்குகளுடைய கிதாபுகளில் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு மயிர் ஒஃபாத்தாகிவிட்டால், ஒரு மனிதர் ஒஃபாத்தாகிவிட்டால் அவருடைய அனந்தர சொத்தில் பின்வரக்கூடிய முறையில் அங்கு அந்த சொத்தை பிரிக்கப்பட வேண்டும். அதை அந்த கடமைகளை நிறைவேற்றப்பட வேண்டும். முதலாவது அந்த மையத்தினுடைய ஈமை கிரியர்கள் அதை வெளிப்பாற்றுவதனுடைய, அதை கவனிடுவதனுடைய, அதை தொழில்வதனுடைய, அதை அடக்கம் செய்யப்படுவதனுடைய அந்த செலவுகளை முழுமையாக ஒரு மையத் வஃபாத்தான அவருடைய சொத்திலிருந்து அதை செலவழிக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்த கடமையாக அவர் வாழக்கூடிய காலத்தில் ஏதாவது அவருடைய சொத்தில் ஜகாத் கடமையாக இருந்தது, ஹஜ்ஜி கடமையாகி ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கவில்லை, அல்லது ஏதாவது நேர்த்தை வைத்திருந்தால், அது ஜகாத் கடமையாக இருந்தது, அது கஃபாரா கடமையாக இருந்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கடன் அதை நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடன் எடுத்திருந்தால் அந்த அவர் விட்டு சென்ற சொத்து அது கடையாக இருக்கலாம், அது வாகனமாக இருக்கலாம், அல்லது ஏனைய தோட்டங்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அனைத்தும் அவருடைய அடங்குற சொத்து என்று தலைப்பின் கீழால் முன்வைக்கப்பட்டு இந்த கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் இந்த கடமைகளை நிறைவேற்றியதற்கு பின்னால் அவருடைய சொத்திலிருந்து மிஞ்சிய பணத்தை அவர் உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் அனாதைகளுக்காக, மஸ்ஜிதுகளுக்காக, மதரசாக்களுக்காக வக்ஃப் என்ற அடிப்படையில் அவர் ஏதாவது அன்பளிப்பு செய்திருந்தால் அதை நிறைவேற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் சக்ராத்தில் இருக்கக்கூடிய நேரம் அவருடைய சொத்தில் மூணில் ஒன்றை அவர்கள் வக்ஃப் செய்ய, அன்பளிப்பு செய்ய, இறுதி அந்த அன்பளிப்பு இஸ்லாமிய ஷரியா தாராளமாக இடம் கொடுத்திருக்கிறது. அவ்வாறு அவர் செய்திருந்தால் அதை அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை நிறைவேற்றுவதே பாரிய கடமையாக இருக்கிறது. இவ்வாறான கடமைகளை நிறைவேற்றியதற்கு பின்னால் அவருடைய சொத்திலே மிஞ்சக்கூடியதைத்தான் அனந்தரக்காரர்கள் அவர்கள் அனந்தர சொத்தை எவ்வாறு குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறதோ அதன் பிரகாரம் அவர்களுக்கிடையில் அதை பங்கீடு செய்யப்பட வேண்டும். வேளாண் நிர்வாகிகளே, அன்பான சகோதரர்களே, ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஒரு மனிதன் வஃபாத்தாகக்கூடிய நேரம் மூத்த மகன் தான் கடையை பராமரித்துக் கொண்டிருந்தால், அவர் தான் நிர்வகித்துக் கொண்டிருந்தால், அவர் தான் அந்த வியாபாரத்தில் முழுமையாக ஈடுபட்டார் என்றால் மூத்த மகனே முழு சொத்தையும் சுருட்டிக் கொள்கிறார். அந்த கடைக்கு அதிபதியாக, அந்த கடைக்கு முழு உரிமைக்காரராக அவர் மாற்றப்பட்டு விடுகிறார். ஏனையவர்கள் தாயாக இருக்கலாம், அல்லது அவருடைய சகோதரிகளாக இருக்கலாம், இளைய சகோதரிகளாக இருக்கலாம், இவர்களுக்கிடையில் அவருடைய அந்த கடையில் இருந்தோ அந்த சொத்தில் இருந்தோ எந்த ஒன்றும் இல்லாமல் ஊமைகளாக மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆன் மிக தெளிவாக முன்வைக்கிறது, அடங்குற சொத்தினுடைய விடயத்தில் ஒரு ரூபாயாக இருக்கட்டும், யார் அதில் அணிந்து இறைக்குகிறார்களோ இது அல்லாஹ் நிரந்தரமான நரகத்திலே அவர்களை விளைவித்து விடுவான் என்று குர்ஆனுடைய அடங்குற சொத்தினுடைய இந்த பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன் வைத்ததற்கு பின்னால் தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகள், இந்த வரம்பை மீறி தனது மனோவிச்சையின் பிரகாரம் இஸ்லாமிய ஷரியாவை அதாவது உதாசீனம் செய்துவிட்டு யாரை தன் அந்த சொத்துக்களை சுருட்டிக் கொள்கிறார்களோ, அபகரித்துக் கொள்கிறார்களோ, இருட்டடிப்பு செய்கிறார்களோ, இவர்களுக்கு பயங்கரமான நொம்பலமான வேதனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று குர்ஆன் மிக பயங்கரமாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே வீட்டிலே முதலாவது அங்குதான் ஜனாசாவை வைத்துக் கொண்டு அனந்தர சொத்தினுடைய பாடம் விரிவாக சொல்லப்பட வேண்டும். அநேகர்கள் இதை மறந்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, அதே போன்று ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நேரம் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கலாம். இரண்டு மனைவிகள் இருந்தால் இரண்டு மனைவிகளுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் அவருடைய சொத்து பங்கிடப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வஃபாத்தாகக்கூடிய கணவர் மூத்த மனைவியுடன் வஃபாத்தாகி விடுகிறார் என்றால் அங்கு மூத்த மனைவியும் அவருடைய மூத்த மனைவியுடைய குழந்தைகளும் அவர் விட்டு சென்ற அனந்தர சொத்துக்கு உரிமையாளர்களாக மாற்றப்படுகிறார்கள். இரண்டாவது மனைவியோ இரண்டாவது மனைவியினுடைய குழந்தைகளோ அவர்களுக்கு அனந்தர சொத்து இல்லாமல் காலாதி காலமாக தலைமுறை தலைமுறையாக வீதிகளிலும் தெருக்களிலும் ஏங்கி ஏங்கி ஏழைகளாக தண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரும் விளங்குவது கிடையாது. மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, அன்று வாழ்ந்தவர்கள் பெண்கள் எந்த அளவுக்கு இதிலே தேடுதலாக இருந்திருக்கிறார்கள். அன்று சலபு சாலிஹீன்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும். அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிஃபத்துஸ் ஸஃபாவில் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். இரண்டு அல்லாஹ்வை அஞ்சிய அதாவது இரண்டு பெண்களுடைய வரலாறை அவர்கள் எழுதுகிறார்கள். இறையச்சம் உள்ள பெண் என்றுதான் அதுக்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு இடையில் அடங்கல் சொத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாறை அவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு நபர் நிக்காக முடித்திருந்தார். நிக்காக முடித்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. இவருடைய தொழில் பஜாரிலே பிடவையாவாரியாக இருக்கிறார். இவ்வாறு இருக்கக்கூடிய நேரம் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு பெண்ணை நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறோம். இரண்டாவது நிக்காக முடித்து விடுகிறார். இரண்டாவது நிக்காக முடித்த விடயம் மூத்த மனைவிக்கு தெரியல. இவ்வாறு இவர் நிக்காக முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த இரண்டாவது மனைவிக்கு லுஹருக்கு பின்னால் உள்ள நேரத்தை அவர்கள் இரண்டாவது மனைவிக்காக கொடுக்கிறார்கள். மூத்த மனைவி பார்க்கிறாங்க, லுஹருக்கு பின்னால் வடமையாக வரக்கூடிய கணவர் இல்லையே என்று உடனே தனது அடிமை பெண்ணை அனுப்பி விடுகிறார்கள். கணவர் எங்கு போகிறார் என்று அந்த அடிமை பெண் பார்த்துவிட்டு சொல்லுகிறார், உன்னுடைய கணவர் இரண்டாவது நிக்காக முடித்து விடுகிறார், முடித்து விட்டார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. உடனே மூத்த மனைவி செல்கிறார், இந்த செய்தியை யாருக்கும் நீ என்னையும் உன்னையும் தவிர யாருக்கும் அறிவித்துவிட வேண்டாம் என்று அந்த மனைவி சொல்லிவிடுகிறார். இவ்வாறு வாழக்கூடிய நேரம் அந்த மனைவி கணவரிடம் கேட்கவும் இல்லை, நீங்க நிக்காக முடித்ததா என்று கணவரும் சொல்லவில்லை. இவ்வாறு சில மாதங்களுக்குள் அந்த கணவர் மூத்த மனைவியிடம் வஃபாத்தாகி விடுகிறார். அவர் வஃபாத்தாகக்கூடிய நேரம் அவருடைய முழு அனந்தர சொத்தாக 800 தீனாரை அனந்தர சொத்தாக விட்டு செல்கிறார். உடனே மூத்த மனைவிக்கு தெரியும், இவருக்கு இன்னும் ஒரு மனைவி இருக்கிறார் என்ற செய்தி தெரியும். உடனே அவர்கள் அந்த மூத்த மனைவி அவருக்கு குழந்தையும் கிடையாது என்ற செய்தி கிடைக்கிறதே, உடனே அவர் கடிதம் எழுதுகிறார், ஜௌஜி வஜௌஜிக்கி என்னுடைய கணவர் வஃபாத்தாகிவிட்டார். வஃபாத்தாகக்கூடிய நேரம் அவருடைய முழு அனந்தர சொத்து 800 தீனாராக இருக்கிறது. எனவே நாம் மனைவியாக இருக்கக்கூடிய நாம் எங்களுக்கு கணவருடைய சொத்தில் 8 எனவே 1000 தீனார். இந்த 1000 தீனாரில் நானும் நீயும் அரைவாசி பங்கு என்ற அடிப்படையில் எனக்கு 500 தீனாரும் உனக்கு 500 தீனாரும் மீதமான 200 தீனார் என்னுடைய மகளுக்கவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று செய்தியை கடிதத்திலே எழுதி அந்த தீனாரை ஒரு பையிலே போடப்பட்டு இரண்டாவது மனைவிக்கு அனுப்பப்படுகிறது. இரண்டாவது மனைவியினுடைய வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. உடனே அடிமை கொண்டு கொடுக்கிறார். இரண்டாவது மனைவி கடிதத்தை பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், அடுத்த பக்கமாக கடிதம் எழுதுகிறார், என்னுடைய உன்னுடைய கணவராக இருந்தவர் அவர் சில மாதங்களுக்கு முன்னால் எனக்கு 3 தலாக் சொல்லிவிட்டார். எனவே நான் இந்த தீனாருக்கு அருகிறையற்றவன், நான் இதன் குறித்தானவன் அல்ல, இந்த தீனார் உனக்குள்ள ஹக்கு என்று அந்த பெண் அடுத்த பக்கமாக அந்த கடிதத்திலே எழுதி அனுப்புகிறான். மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே அன்று வாழ்ந்த பெண்கள் கூட அடர்ந்த சொத்தினுடைய விடயத்தில் எவ்வளவு அவர்கள் தேர்தலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அனந்தர சொத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏராளமான அநீதிகள், அக்கிரமங்கள், இருட்டடிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த நாட்டிலே முஸ்லிம் தனியார் சட்டத்தை அல்லாஹ் எங்களுக்கு அமுலிலே 200 காலமாக தரப்பட்டிருக்கிறது. ஆனா யாரும் இந்த சட்டத்தை பார்த்ததும் கிடையாது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவர் பாதுகாக்கக்கூடிய நேரம் அவருடைய உயிரை எழுதி வைக்காமல் அவருடைய சொத்தை உயிராக எழுதி வைக்காமல் பாதுகாக்கிவிட்டால் அவருடைய அந்த அனந்தரக்காரர்களுக்கு இடையில் அவருடைய சொத்தை இஸ்லாமிய ஷரியா நடைமுறைக்கு தோதுவாக பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்று எங்களுக்கு அழகாக சட்ட யாம்பு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே அனந்தர சொத்துடைய பாடம் மிக நீண்ட நெடிய பாடமாக இருக்கிறது. பொதுவா பிரசங்கத்தில் இதனுடைய விரிவான மிக அழகான இந்த பாடத்திட்டங்களை விளங்க வேண்டும், படிக்க வேண்டும். எந்த அளவுக்கு துல்லியமாக ஆழமாக இந்த அனந்தர சொத்தினுடைய சட்டம் எங்களை உரையாடிக் கொண்டிருக்கிறது என்றால், ஆணாக பெண்ணாக அதாவது அடி என்று சொல்லுவார்கள், ஆணவருக்கும் இருக்கிறேன் பெண்ணருக்கும் இருக்கிறேன். எனவே இப்படியான சொல்லுவார்கள், இவர்களுடைய சொத்தை எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும், அதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாயுடைய வயிற்றிலே அவள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரம், அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இரண்டு குழந்தைகளா எவ்வாறு அடுத்த சொத்தை பங்கீடு செய்யப்பட வேண்டும். திடீரென கணவன் பல வருடங்களாக காணாமல் போய்விட்டால் அவருடைய உட்கூடிய அந்த சட்டத்திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும். திடீரென பிரயாணத்தை மேற்கொண்டு அங்கே பாப்பாவும் மகனும் முழு குடும்பமும் கடலிலே மூழ்கிவிட்டார்கள். அதன் பிளேஸிலே சென்று அதிலே அவர்கள் பார்த்தாகி விட்டார்கள். திடீர் வாகனத்திலே சென்று திடீர் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டதை சுவர்கள் பார்த்தாகி விட்டார்கள். நெருப்பி மூலமாக பொசுக்கப்பட்டு விட்டார்கள். அவ்வாறாக இருந்தால் அவருடைய சொத்துக்களை எவ்வாறு அவர்களுக்கிடையில் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்று நீண்ட நடிக இந்த வரலாற்று பின்னணியை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக மிக தெளிவாக மிக துல்லியமாக முன்வைத்திருக்கிறது என்றால், ஆனால் இன்று இந்த சட்டத்திட்டத்தை வாழ்நாளில் எங்களை வீட்டிலே ஒரு மையத்து விழுந்துவிட்டால் அவருடைய ஆடையிலிருந்து அவர் பாவித்த திருடனாக இருக்கலாம், அவருடைய ஒவ்வொரு சரங்கிலும் அது அனந்தர சொத்து என்று அந்த பகுதியிலே சேர்க்கப்பட்டு அந்த அனந்தரக்காரர்களுக்கிடையில் முறையாக நீளமாக பகவான் எவ்வாறு எங்களை பார்த்து இந்த சட்டத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாம் தவறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காலாதி காலமாக உலகத்திலும் அவருடைய முஸ்லீமாக்கு கிடைத்து நாம் பங்குதாரிகளாக ஆகுவது மாத்திரமல்ல, கியாம நாளிலே அல்லாஹனுடைய குற்றவாளிகளுடைய கூண்டிலே நிறுத்தப்பட்டு நாம் நரக நெருப்புக்கு இரையாக ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். எனவே இன்று இந்த சட்டத்திட்டத்தை உலமாக்களை நாடி மிக விரிவாக மிக அழகாக படித்து நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்தருவானாக. யாரும் எங்களுடைய பாவங்களை மன்னித்துவாயாக. உலகத்திலே வாழக்கூடிய நேரம் இஸ்லாமிய ஷரியாவை சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய முத்தகீன்களாக நல்லவர்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. அனந்தர சொத்துடைய விடயத்தில் இன்னியளவாவது யாரா நாம் எந்த குறைபாடும் இல்லாமல் இஸ்லாமிய நீதி நெறிகளை பேணக்கூடியவர்களாக பக்குவம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. யாவா இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து நாம் வாழ்வதற்கு நீ தோக்கி செல்வது வழியாக முஸ்லீம்களுடைய உரிமைகளை உடைமைகளை பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்குரிய யாழ்லா அழகான ஆட்சிகளை நீ நிறுவாயாக. யாழ்லா எங்கள் அனைவர்களுக்கு இடையில் இஸ்லாமிய ஷரியாவுடைய பாடத்தை படித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆழமான கவலையை உள்ளத்திலே தந்து விடுவாயாக. நாம் மரணிக்கக்கூடிய நேரம் யாருடைய சொத்தையும் அபகரித்தோ பறித்தோ அணிநிலைத்தோ யாழ்லா அந்த முறையில் இல்லாமல் இஸ்லாமிய ஷரியா சட்ட யாப்புகளை முறையாக நிலைநாட்டி நாம் மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தந்துவிடுவாயாக. எங்களை மூத்த நல்ல மூத்தாக தந்துவிடுவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஸ்தஃபிரு வ நஸ்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி